நீர் என்னை காண்கின்ற தேவனப்பா, எங்கள் உள்ளத்தையும் உள்ளாந்திரத்தையும் கவனிக்கிற தேவன் நீர் அல்லவா? உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, ஆராதனைக்கும் மகிமைக்கும் பாத்திரரா இருக்கிறவரே, உங்களை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஹலலூயா, 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 ஹலலூயா. இயேசு ராஜா உம் மாளிகையோ, ராப்பகலாய் அமர்ந்திருப்போம், துதித்து மகிழ்ந்திருப்போம், எல்லா துயரோ மறந்திருப்போம். ஆயிரம் ஆயிரம் நாட்களை பார்க்கலாம், உம்முடைய சமூகம் எமக்கு சந்தோஷமாப்பா. அது எங்களுக்கு போதுமானது ஆண்டவரே, அது எங்களுக்கு போதுமானது ஆண்டவரே, அது எங்களுக்கு சமாதானம் நிறைந்ததாப்பா, அது எங்களுக்கு சந்தோஷம் நிறைந்தது ஆண்டவரே. உம்முடைய நாமம் சபையிலே மகிமைப்படுவதாக, உயர்ந்திருப்பதாக, உயர்ந்திருப்பதாகப்பா. உம்முடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம், எங்களை நடத்துவீராக. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்காருங்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்தினோம். இந்த பொழுது நாம் கர்த்தருடைய வசனத்தை நாம் கவனிக்க போகிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூடிய 1 சாமுவேல் 2:26 நாம் வாசிப்போம். 1 சாமுவேல் 2:26 நாம் வாசிப்போம். ஹல்லேலூயா.
சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான்.
திரும்ப வாசிங்க.
சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான்.
பிரியமான தேவரண்ட பிள்ளைகளே, சபையில் வாழுகிறவர்கள், சபையில் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், அல்லாவிட்டால் தேவனை துதிக்கிறவர்களுக்குள்ளே வேதம் எதிர்பார்க்கிறது ஒரு காரியம் ஒன்று இருக்கிறது. என்னவெனில், நாம் ஒருவருக்கு ஒருவர் முன்மாதிரியாயும் சாட்சி நிறைந்த வாழ்க்கையும் வாழுகிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆகையினாலே எனக்கு பழைய ஏற்பாட்டிலே அநேக தேவ ஊழியருடைய சாட்சிகளை நாம் பார்க்கலாம். அவைகளை விட புதிய ஏற்பாட்டிலே ஒவ்வொரு மனிதர்களை குறித்து சாட்சியாக என்ன கூறப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து கொஞ்சம் பார்க்க நான் விரும்பினபடியினான், இந்த வசனம் என் உள்ளத்திலே தடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறபடியினாலே அதை நான் வாசிக்க விரும்புகிறேன். என்னவெனில், சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமுள்ளவனாய் நடந்து வந்தான். ஹல்லேலூயா. தேவனுக்கு நாம் பிரியமுள்ளவர்களாக இருப்பது ஒரு விதத்தில் அது இலகுவானது என்று சொல்லி நான் நம்புகிறேன். தேவனிடத்தில் நாம் உரியவர்களாக, இணைந்தவர்களாக, அல்லாவிட்டால் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக வாழ்வதை நாம் பழகி கொண்டோம். அது எங்கள் வாழ்விலே இருக்கிறது. ஆனால் இங்கே கர்த்தருக்கும் மனுஷர்களுக்கும் பிரியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இதை நாம் மாறி விளங்கிக் கொள்ளக் கூடாது. என்னவெனில், நமக்கு பிடித்தவர்களுக்கு பிரியமுள்ளவர்களாக வாழ்வது இலகுவானது. ஆனால் சபையில் இருக்கிற பொழுது நாம் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக வாழ்வது என்பது இலகுவானது அல்ல. ஆனால் அது வேதத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகையினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை ஆராதிக்கிறவர்களே, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் சபையிலே ஒருவருக்கு ஒருவர் முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதிலே நாம் கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாம் ஒருபோதும் நினைத்து விடக் கூடாது, மற்றவர்கள் எங்களை குறித்து என்ன நினைத்தாலும் பரவாயில்லை, என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி நாம் நினைத்து வாழுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே கடந்து செல்லக்கூடாது. அது தவறாகிவிடும், அது தப்பாகிவிடும். பிரியமானவர்களே, தேவனிடத்தில் எவ்வளவுத்திற்கு நாம் நல்லவர்களாக, தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக வளர வாழ நாம் முயற்சி பண்ணுகிறோமோ, அதுக்கு அடுத்ததாக சபை வாழ்விலே நாம் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களுக்கு முன்பதாக முன்மாதிரி உள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ளே எங்களை நாம் நடத்தி செல்ல வேண்டும். சாட்சியுள்ள வாழ்வு சபைக்கு முக்கியமானது, சாட்சி நிறைந்த வாழ்வு சபைக்கு அவசியமானது. வேதத்தில் சபைகளை குறித்த சாட்சிகளை நாம் பார்க்கலாம், அதே வேளையிலே தனிநபர்களை குறித்த சாட்சிகளையும் வேதத்தில் நாங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆகையினாலே ஒரு சில காரியங்களை குறித்து இந்த நாளிலே நான் பார்த்து கடந்து செல்ல நான் விரும்புகிறேன். பெரியமானவர்களே, திருப்பிக் கொள்ளுங்கள். இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து நாம் போகலாம். அப்போஸ்தலர் முதலாவது அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள் பார்க்கலாம். அப்போஸ்தலர் முதலாவது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் கொஞ்சம் வாசிப்போமே. ஹல்லேலூயா.
பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார்.
பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருகிற பொழுது நாம் பெலனடைகிறோம். அடுத்தது நாம் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ளே சபையிலும் சரி, சமுதாயத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, இவைகள் தேவ சாயல். அல்லாவிட்டால் தேவ ஆவியானவரை பெற்றுக் கொண்டபடி ஒரு சாயல். ஹல்லேலூயா. வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து, அநேகர் பலனடைந்து கொள்வார்கள், அநேகர் தேவ ஆவிக்குள்ளே பலனடைவார்கள், தேவனுக்குள்ளே சோர்ந்து போகிறவர்கள் பலனடைவார்கள். ஆனால் அதற்கு பிற்பாடு நீங்கள் எனக்கு சாட்சிகள், இயேசுவுக்கு சாட்சிகள். ஹல்லேலூயா. இயேசு தெய்வம் என்பதை வாழ்வின் நம்முடைய சாட்சியினூடாக பிரதிபலிப்பதை விட ஒரு நல்லொரு காரியம் இருக்கவே இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆகையினால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கை சடம் புரளுகிறது, சாட்சியற்ற வாழ்க்கைகளோடு வாழ்ந்தவங்களை சுணிகிறோம், அதுல மாற்றங்களை உண்டு பண்ண நமக்கு விருப்பம் இல்லை. நம்முடைய வாழ்விலே நம்முடைய வாழ்வின் முறைகளை சரிப்படுத்த நமக்கு விருப்பம் இல்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? தேவ ஆவியை பெற்றவர்கள், தேவ ஆவியினால் பலனடைகிறவர்கள். இன்றைக்கு சபைகள் எல்லாம் பலனடைந்து கொண்டு இருக்கிறது, ஆனால் சாட்சியற்ற வாழ்க்கை பெருகி கொண்டு இருக்கிறது என்பதை நாம் மறக்க முடியாது. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியை பெற்ற நாம் கர்த்தருக்குள்ளே ஒருவருக்கொருவர் சாட்சியுள்ளவர்களாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஆனால் அநேகர் அல்லாவிட்டால் சொல்லுகிறதை நான் கேட்பதுண்டு, அதை தேவன் எல்லாம் பார்த்துக் கொள்வார், தேவன் என்னை பார்க்கிறார், தேவன் என்னை காண்கிறார் என்று சொல்லி மற்றவர்கள் சொல்லுகிறதை கேட்காமல் சதைகளை மந்த நிலைமைக்குள்ளே கொண்டு செல்லுகிற அநேகரை நாம் பார்க்கிறோம். ஆகையினால பிரியமானவர்களே, தேவனை நாம் எப்படி ஆராதிக்கிறோமோ, தேவனுக்கு எப்படி நாம் கனம் பண்ணுகிறோமோ, தேவன் எங்களை எப்படி கனம் பண்ணுகிறாரோ, அதே வண்ணமாக சபையிலே நாம் ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுவதை குறித்து நான் பேசவில்லை, முன்மாதிரியான வாழ்க்கையை குறித்து நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. முன்மாதிரியான காரியங்களை குறித்து நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. நடைமுறைகளிலே, பேச்சுக்களிலே, வாழ்விலே, நம்முடைய வாழ்விலே ஒருவர் ஒருவரை குறித்த முன்மாதிரியான வாழ்க்கை. புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேகரை குறித்து அவர்கள் சாட்சி கூறுவதை நாங்கள் பார்க்கிறோம். நாம் புதிய ஏற்பாட்டிலே இருக்கிறோம், கிருபையின் காலத்தில் இருந்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு முன்பதாக இருந்தவர்கள் நடந்த காரியங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக காரியத்தில் கொஞ்சம் நாம் மாற வேண்டும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். என்னவெனில், பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, அநேகர் தேவனுக்கு எதிராக அல்லாவிட்டால் தவறு செய்தவர்கள், அல்லாவிட்டால் கொலை செய்தவர்கள், தேவனை விட்டு விலகினவர்களை நல்ல காரியமாக எண்ணி நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நமக்கு முன்பாக போனவர்களே இப்படி இருக்கிறார்களே, அதனால நானும் தவறலாம் என்ற ஒரு சிந்தனைக்குள்ளே விசுவாசிகள் சிந்திக்கிறார்கள், பேசுகிறார்கள். வழங்குறதா? எலியாவை குறித்து அநேகர் பேசுவதுண்டு, அவனும் பாடுள்ள மனுஷன் அல்லவா, எலியா சோர்ந்து போனார், எலியா தவறினார், எலியா விட்டார் என்பதனால நீ அதை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி வசனம் இல்லையே, வசனம் இல்லையே. அநேகர் அதை வைத்து நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்துவது, சமப்படுத்திக் கொள்வது, எலியா சோர்ந்து போனார் அதனால எங்கள் சோர்வு அப்படி, அது சரி என்று சொல்லி இல்லை, அவர் செய்ததுனால நீயும் நானும் செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் எங்கும் கிடையாது. வழங்குறதா? ஆகையினால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, சில நபர்கள் நடக்கக்கூடாத விதங்களில் நடந்திருந்தால் அவைகளை நம் வாழ்விலே நாம் நடந்த காரியங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி விடக்கூடாது. மோசேயே அப்படி, அல்லாவிட்டால் எலியாவே அப்படி, நான் யார் என்று கேட்பவர்கள் இருக்கிறார்கள். எலியாவை மோசேயோடு வைக்கிற பொழுது நான் யார், அதனாலே அவர்களே தவறுகிறார்கள், அவர்களே கஷ்டப்பட்டு விட்டார்கள், அவர்களே சோர்ந்து விட்டார்கள், நாம என்னப்பா? அதை சரிப்படுத்துவது, நம்முடைய தவறுகளை சரிப்படுத்துவதற்கு எடுத்துக் கொள்ளுகிற உதாரணங்கள். ஆகையினால பெரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர்களை பெற்றவர்கள், கர்த்தருடைய ஆவியை பெற்று நடக்கிறவர்கள் நாம் என்ன செய்ய வேண்டும்? சாட்சி நிறைந்த வாழ்வு நமக்கு அவசியம். இதை குறித்து சிந்தித்துக் கொண்டு இருந்த பொழுது சில வசனங்களும் வார்த்தைகளும் உள்ளத்துல இருந்தது. எங்க தொடங்குவதுன்னு சொல்லி எனக்கு புரியாது, இருந்தாலும் நான் ஒரு இடத்திலே தொடங்க விரும்புகிறேன். இப்பொழுது திருப்பிக் கொள்ளுங்கள், யோவான் 5வது அதிகாரம் 32 வாசியுங்கள்.
என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் வேறொருவர் இருக்கிறார். அவர் என்னை குறித்து கொடுக்கிற சாட்சி மெய்யான சாட்சி என்று அறிந்திருக்கிறேன். நீங்கள் யோவான் இடத்தில் ஆள் அனுப்பி விசாரித்தீர்கள், அவன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான். நான் ஏற்றுக்கொள்ளுகிற சாட்சி மனுஷருடைய சாட்சி அல்ல. நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காகவே இவைகளை சொல்லுகிறேன். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களி கூற மனதாயிருந்தீர்கள். யோவானுடைய அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தா, நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களி கூற மனதாய் இருந்தீர்கள்.
பிரியமானவர்களே, யோவான் ஸ்தானனை குறித்து கொஞ்ச காரியம் தான் நாங்கள் பார்க்கலாம். இவர் தேவனுடைய வழியை ஆயத்தம் பண்ணும்படி முதலாவது அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன். இந்த மனுஷனுடைய வாழ்வை குறித்து நாங்கள் முன்னுக்கும் பின்னுக்கும் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், இயேசுவை குறித்து பேசின ஒரு மனிதன், இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு தெரிவித்த ஒரு மனிதன், இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு விளம்பரம் பண்ணின ஒரு மனிதன். அந்த மனிதனை குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறார், அவன் எரிந்து பிரகாசிக்கின்ற விளக்காயிருக்கிறான். அவனுடைய வாழ்விலே, அவனுடைய ஊழியத்திலே, அவனுடைய செயல்பாட்டிலே, அவனுடைய நோக்கங்களிலே அவன் எரிந்து பிரகாசம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன். பிரகாசம் உள்ள வாழ்வு என்பது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுண்டு. வேதம் சொல்லுகிறது, ஒளி வருகிற பொழுது இருள் நீங்குகிறது என்று சொல்லி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதுல என்ன முறை, நீங்கள் சில காலம் அவன் வெளிச்சத்தில் கழுகூற, அவனுடைய வாழ்வின் முறைகளிலே கழுகூற. உங்களுக்கு தெரியுமா, யோவான் ஸ்தானன் பிரசங்கம் பண்ணுகிற பொழுது ஜனங்கள் அவனை தேடி போனார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மனுஷன் சொற்பகால ஊழியத்தை செய்தாலும் கத்தருக்கென்று வாழ்ந்து செத்த ஒரு மனிதன், மறித்த ஒரு மனிதன் யோவான் ஸ்தானன். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, யோவான் ஸ்தானனை குறித்து அவன் செய்த அற்புதங்களை குறித்து நாங்கள் இங்கே பார்க்க முடியாது. ஆனா அப்போஸ்தலர் குறித்து பார்க்கிற பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுலாக இருக்கட்டும், பேதுருவாக இருக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் செய்த அற்புதங்கள் ஏராளம். ஆனா யோவான் ஸ்தானன் இயேசுவை குறித்தும் வசனத்தை குறித்தும் வார்த்தைகளை குறித்தும் பிரசங்கம் பண்ணி ஜனங்களை கிறிஸ்துவண்டை இழுத்துக் கொண்டது ஏராளமாக இருக்கிறது. அல்லாவிட்டால் அந்த வசனம் அவைகளை கொஞ்சம் தெளிவாசிக்க நான் விரும்புகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நபரை குறித்து எழுதப்படுகிறது என்னவெனில், யோவான் ஸ்தானன் எரிந்து பிரகாசிக்கிறவன். கர்த்தருடைய வார்த்தையிலும் சரி, ஊழியத்திலும் சரி. உங்களுக்கு தெரியுமா, இதுக்கு முன்பாக பின்பாக நாங்கள் வாசிக்கிறோம், இயேசுவானவரை உலகத்திற்கும் ஜனத்திற்கும் காட்டிக் கொடுத்த ஒரு மனிதன், இவர்தான் இயேசு, இவர்தான் ஆண்டவர், நான் அல்ல என்று சொல்லி ஒதுங்கிக் கொண்ட ஒரு மனிதன். வெளிச்சத்தை குறித்து பொருள்கிற பொழுது, நான் அல்ல, என்னை விட பிரகாசம் உள்ள ஒருத்தர் இருக்கிறார், என்னை விட முதல்ல இருக்கிற ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துவை குறித்து அவ்வளவு ஆசையாக மற்றவர்களுக்கு விளங்க பண்ணின ஒரு மனிதன் இந்த யோவான் ஸ்தானம். யோவான் ஸ்தானனை குறித்து தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. அந்த யோவான் ஸ்தானனை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார், அவன் எரிந்து பிரகாசிக்கின்ற விளக்கு. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் சப வாழ்வாய் இருக்கட்டும், உங்கள் வேத வசனத்தின் வாழ்வாக இருக்கட்டும், உங்கள் நற்கிரியைகளின் வாழ்வாக இருக்கட்டும், பாவத்தை எதிர்த்து போராடுகிற வாழ்வாக இருக்கட்டும், யோவான் ஸ்தானன் செய்தவைகளை குறித்து பேசுகிறேன், இவைகளிலே எரிந்து பிரகாசம் உள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ளே நாம் வருவது நமக்கு ஏற்றதும் நல்லதுமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வாசிப்பது நல்லது, வசனம் நமக்கு ஏற்றது, நன்றாக இருக்கிறது என்று சொல்லி நாம் இருந்து விடாது படிக்க. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வு மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறதா இருக்க வேண்டும். இதுவரைக்கும் இல்லாமல் இருக்கலாமே, இதுவரைக்கும் இந்த நோக்கங்களில் நமக்கு இல்லாமல் இருக்கலாமே. இனி செய்யுங்கள், இனி செயல்படுங்கள், இனி பிரயாசப்படுங்கள். காலம் செல்லுகிறது, கர்த்தருடைய வருகை வருகிறது. ஆயத்தம் இல்லாமல் நாம் இருந்து கடைசி நேரங்களிலே கைவிடப்படுகிற நிலைமைக்குள்ளே போய்விடாத படிக்கு, 10 கன்னிகைகள் இருந்தது போல நம் வாழ்வை அப்படியே வாழ்ந்து விடாத படிக்கு, புத்தி உள்ளவர்களாய் மாறுவோம், புத்தி உள்ளவர்களாய் மாறுவோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் முதலாவது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கேதான் ஆச்சரியமான காரியம், அதிலே 6, 7, 8, 9 வாசியுங்கள். 6, 7, 8, 9 சீக்கிரம் வாசியுங்கள்.
தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி.
பிரியமானவர்களே, தேவன் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பெயர் யோவான்.
அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்கிற சாட்சியாக வந்தான். எனக்கு ரொம்ப பிடிச்சது, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்த ஒரு மனிதன் யோவான்ஸ்தானன். இந்த நபரை குறித்து இயேசு என்ன சொல்லுகிறார்? அவன் எரிந்து பிரகாசிக்கிறவன். யாரை குறித்து? இயேசுவை குறித்து சாட்சி, அந்த ஒளியை குறித்து ஒரு சாட்சி. அவன் முன்னறிவிக்க வந்தவன், வழியை ஆயத்தப்படுத்த வந்தவன், தீர்க்கதரிசனால் நிறைவேறும்படியாக வந்தவன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர்களே எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள், அழைக்கப்பட்டார்கள். ஆனால் யோவான்ஸ்தானன் தீர்க்கதரிசியினால் முன்னறிவிக்கப்பட்ட ஒருவன். அதனாலே தான் நான் முன்னுக்கே சொன்னேன், அப்போஸ்தலருடைய ஊழியத்தையும் யோவான்ஸ்தானனுடைய ஊழியத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது. அவன் இயேசுவை விளம்பரப்படுத்தினான் வித்தியாசமான முறையில. அப்போஸ்தலர் நடிகர்களே என்ன அற்புதங்களை செய்து இயேசு தெய்வம் என்பதை அவர்கள் காண்பித்தார்கள். ஆனால் இவனோ வசனத்தினூடாக, தன் வாழ்க்கையினூடாக, தேவனை காட்டிக் கொடுக்கிறது ஊடாக, இயேசுவை மற்றவர்களுக்கு விளங்க பண்ணுகிறது ஊடாக தன் ஊழியத்தை முடித்தான். ஹல்லேலூயா. ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் என்ன நடந்தது? அற்புதங்களை செய்து இயேசுதான் தெய்வம், இவன் தீர்க்கதரிசனமாக பிறந்தவன். ஹல்லேலூயா. ஆகையினால பெரியமானவர்களே, அவன் அந்த ஒளி அல்ல. இது நல்லா பிடித்தது பாருங்க, எது பிள்ளைகளே, தயவு செய்து அநேக தடவைகளிலே கர்த்தருக்குரியவைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்ளாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யோவான்ஸ்தானன் இந்த காரியத்தில் நல்ல புத்தி உள்ளவனாக இருந்தான் என்று நான் நம்புகிறேன். அந்த ஒளி நான் அல்ல, அந்த நபர் நான் அல்ல, அதில் அவர் வேறு ஒருத்தர். நான் முன்னுக்கு வந்திருக்கிறேன், அவரை குறித்து உங்களுக்கு சொல்ல நான் வந்திருக்கிறேன். அவருடைய பாதரட்சி அவுட்பதற்கும் நான் பார்த்திருந்த அல்ல. சரியா, நான் வந்திருக்கிறேன், ஆனா அவர் தான் அந்த ஒளி, நான் அல்ல. வழங்குறதா? நான் அல்ல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதை குறித்து கணக்க பேசலாம், அது வேறொரு காரியமாக மாறிவிடும். இருக்கட்டுக்கும் ஆண்டவர் வேற விதத்தில் நடத்துகிற பொழுது அதை குறித்து பேசுவோம். 15வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். யோவான்
அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின்வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லி இருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படி எனில், நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்
உண்டாயின.
தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார்.
15 திருப்பி வாசிங்க சார். யோவான்
அவரை குறித்து சாட்சி கொடுத்து,
யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்தார். யாரை குறித்து? இயேசுவை குறித்து, ஆண்டவரை குறித்து. அவருடைய பேச்சு முழுவதும் யாரை குறித்து இருந்தது தெரியுமா? இயேசுவை குறித்து இருந்தது. அல்லேலூயா. அதனாலே அநேகர் என்ன செய்தார்கள்? இயேசு வந்து வந்தார்கள், ஞானஸ்தானம் எடுத்தார்கள், தேவனை தேடினார்கள், யோவான்ஸ்தானன் பிரசங்கம் பண்ணுகிற பிரசங்கத்தை கேட்பதற்கு தேடி ஓடினார்கள், தேடி ஓடினார்கள். வித்தியாசம் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல், அல்லாஹ்வுத்தால் பேதுரு ஜனங்களின் மத்தியில இருந்து பிரசங்கம் பண்ணினார்கள், தைரியம் கொண்டார்கள், தேவாவினாலே நிறைக்கப்பட்டார்கள், அந்நிய பாஷையிலே ஜனங்கள் நிறைக்கப்பட்டார்கள், ஜனங்கள் அற்புதங்கள் செய்து எழும்பின. ஆனா இவா பிரசங்கம் பண்ணுகிற பொழுது வனாந்திரத்திலே சத்தத்தை கேட்டார்கள். வித்தியாசமான ஒரு பிரசங்கி, வித்தியாசமான ஒரு முடிவும் கூட அவருக்கு, வித்தியாசமான ஒரு முடிவு. ஹல்லேலூயா. ஆகையினால பிரியமானவர்களே, யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின்வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர். எனக்கு பின்வருகிறவர் யார் தெரியுமா? அவர் முன்னிருந்த தேவன். ஆகையினால நான் தான் முன்னுக்கு வந்திருக்கிறேன். அவரை குறித்து விளம்பரம் பண்ணுவதற்கு, அவரை குறித்து உங்களுக்கு சொல்லுவதற்கு. 27வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது
அவர்கள், பின்னை யார், நீர் எலியாவா என்று கேட்டார்கள். அதற்கு, நான் அவன் அல்ல என்றான். நீ தீர்க்க தரிசியானவரா என்று கேட்டார்கள். அவருக்கும், அல்ல என்றான். அவர்கள் பின்னும் அவனை நோக்கி, நீ யார், எங்களை அனுப்பினவர்களுக்கு நாங்கள் உத்தரவு சொல்லும்படிக்கு உம்மை குறித்து என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், கர்த்தருக்கு வழியை செவி பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்க தரிசி சொன்னபடியே நான் வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாயிருக்கிறேன் என்றான்.
இன்றைக்கு அங்கே இருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை, யோவான்ஸ்தானன் யார் என்று கேள்வி. இவர் யார்? இவர் இவருடைய பேச்சில வித்தியாசம் இருக்கிறது. இவர் கிறிஸ்துவை காட்டி கொடுத்துட்டு இருக்கிறாரு, இயேசுவை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறாரு, வெளிச்சம் அவர்தான் என்று சொல்லுகிறாரு, நான் இதற்கு உரியவன் அல்ல என்று சொல்லுகிறாரு. இந்த பிரசங்கத்துல வித்தியாசம் இருக்கிறது. இவர் தீர்க்க தரிசியோ? இவர் யார்? இவர் தீர்க்க தரிசியோ என்ன சொல்லுகிறது? அவர் பின்வரை நோக்கி, நீர் யார்? பின்ன யார்? நீ எலியாவா என்று கேட்டார்கள். அதற்கு, நான் அவன் அல்ல என்றார். நீ தீர்க்கதரிசியா? நான் அவனே இல்லப்பா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தகுதி இல்லாத ஆடைகளை அணிந்து கொள்ள துணியாதிருங்கள். நான் சொல்லுகிறதை கொஞ்சம் கவனித்து கேளுங்கள். ஒரு சில வேளைகளிலே எனக்கும் தீர்க்க தரிசன வரம் கிரிய செய்கிறது போல தெரியும். அதனால் நான் தீர்க்க தரிசியாக மாறிவிடக் கூடாது. அழைப்புகளில் வித்தியாசம் இருக்கிறது. தகுதி இல்லாத அழைப்புகளில் கவனமாய் இருக்க வேண்டும். போட்டுக் கொள்ளக் கூடாது. யோவான் இதிலே சரியான அறிவுள்ளவனாயிருந்தா, நான் அவங்கெல்லாம் கிடையாது. நான் வந்ததின் ஒரே ஒரு நோக்கம், அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ண, இயேசுக்கு வழியை நான் சரிப்படுத்த, அதற்கு வழிகளை உண்டு பண்ண, ஜனங்கள் என்ற இயேசுவை குறித்து சொல்லுவதற்கு தான் வந்தனே ஒழிய, நான் எலியா கிடையாது, நான் தீர்க்கதரிசியும் கிடையாது. கிடைக்கிற மாலைகளுக்கெல்லாம் கழுத்தை நீட்டினால் கழுத்து இல்லாமல் போய்விடும் என்பதை மறந்து விடாதீங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியம் என்பது அல்லாவிட்டால் கர்த்தருடைய வேலை என்பது நமக்குரியதை செய்ய வேண்டும். கிடைக்கிறது எல்லாவற்றையும் செய்யக்கூடாது. அதில் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது நம்முடைய கழுத்தோடு போகிறதாக மாறிவிடும். இவைகளெல்லாம் பேச்சுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம். நிஜ வாழ்விலே நடக்கிற பொழுது கதறுவீர்கள், கதறுவீர்கள். விளையாட்டு அல்ல. தேவராட்சியம் என்பது விளையாட்டு அல்ல. அவன் அவன் சாவோடு போராடி தேவ ஊழியத்தை செய்தார்கள். இன்றைக்கோ நாம் மற்றவர்களோடு போராடி ஊழியத்தை செய்ய நினைக்கிறோம். அவனவன் சாவோடு போராடினார்கள், மரணத்தோடு போராடினார்கள். யோவான் ஸ்நானனை குறித்து என்ன ஒரு பகுதி சொன்னா, ஏரோது ராஜாவுடைய தவறுகளை சுட்டு காட்டி, அவனுடைய பாவத்தை சுட்டி காட்டின படியினாலே அவன் சாக வேண்டி வந்தது. விளங்குறதா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் தவறுகளையும் அல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகளையும் நாங்கள் தவற சுட்டி காட்டுகிற பொழுது எங்களை கொலை செய்வதற்கு சந்தர்ப்பங்களை தேடுகிறவள் போல வாழாதுங்க. நான் என்ன சொல்லுங்க தெரியும், நீங்க என்ன கொலை செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா உள்ளத்திலே கரல்களை வைப்பதோ, நம்மளுக்கு எதிராக சிந்திப்பதோ, நமக்கு எதிராக யோசிப்பதோ, இவைகளிலே கவனமாக இருக்க வேண்டும். யோவான் ஸ்நானனுக்கு ஏதோ உள்ளத்துல என்ன இருந்தது, எப்படியாவது இவனை கொலை செய்து விட வேண்டும். சந்தர்ப்பம் இருந்தது, சூழ்நிலை இருந்தது. சில பேர் சந்தர்ப்பத்திலே விளையாடுவார்கள், சந்தர்ப்பத்திலே விளையாடுவார்கள். கவனமாய் இருங்கள் என்று நான் சொல்லுகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாழ்வின் கருப்பொருள் என்னவெனில், நாம் பரலோகம் போக வேண்டும். இந்த பூமியிலே நாம் எப்படி இருக்கிறோம், என்ன செய்கிறோம், நீங்கள் என்ன செய்கிறீர்கள், எனக்கு நீங்க, நான் உங்க என்ன செய்கிறேன், அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. ஆனால் பரலோகம் போக வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் முழு நோக்கங்களும். ஹல்லேலூயா. பிரயாசங்களும் என்ன, இந்த பிரயாசம் எல்லாம் எதுக்கு, இந்த ஆராதனை எதற்கு, இந்த இடம் எதற்கு, நாங்கள் ஏன் இந்த இடத்துல வந்து இவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம்? ஒரே ஒரு காரணம் தான், பரலோகம் நாம் போக வேண்டும். ஹல்லேலூயா. ஆகையினாலே யோவான் ஸ்நானனை குறித்து இயேசு கொடுக்கிறார் சாட்சி. என்ன சாட்சி கொடுக்கிறார்? இவன் எரிந்து பிரகாசிக்கிறவன். பிரியமானவர்களே, எரிந்து பிரகாசிக்கிறவர்களாகிய நாங்கள், எங்களை வைத்துக் கொள்ளுங்க, நீயும் நானும் எரிந்து பிரகாசிக்கிறவர்கள். நாங்கள் போகிற இடத்திலே பாவம் இருப்பதற்கு இடமே இல்லை. யோவான் ஸ்நானன் பாவத்தை குறித்து கண்டித்து 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 பிரசங்கம் பண்ணினார் என்பதை நாம் மறக்க முடியாது. ஹல்லேலூயா. இயேசுவை குறித்து மாத்திரம்தான். அவர்தான் அந்த ஒளி, அவர்தான் அந்த ஒளி. ஒளி வருகிற பொழுது இருள் அகன்றுவிடும். பிரியமானவர்களே, நம்முடைய ஒளி நிறைந்த வாழ்வில் மற்றவர்களுக்கு எவ்வளவுத்துக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இயேசுவானவர் யோவானை குறித்து சாட்சி கொடுக்கிறார். யோவான் ஸ்தானம் இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அவருடைய பிரசங்கம் என்ன, அவரை குறித்து நான் சாட்சி சொல்ல வந்தேன், அவரை குறித்து நான் போதிக்க வந்தேன், அவருக்கு வழியை நான் ஆயத்தப்படுத்த வந்தேன். அவர் என்னிலும் மேலானவர். நான் அந்த ஒளி அல்ல, அவர் தான் அந்த ஒளி. எனக்கு முன்பானவர் அவர், நான் முன்னுக்கு வரவில்லை, வந்தது அவர் தான் என்று சொல்லி இயேசுவை குறித்தே அவர் பேசினார். யாரு? யோவான் ஸ்தானம். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளை குறித்து சபையில் உள்ளவர்கள் சாட்சி கொடுக்க வேண்டும். இதை தவிர்த்து கொண்டால் அது உங்கள் வளர்ச்சி குறைவு. அது தப்பென்று நீங்கள் நினைத்துக் கொண்டால் அது உங்கள் வளர்ச்சி குறைவு. வேதத்தின் வெளிச்சத்தை நீங்கள் சரியாக பார்க்கவில்லை என்று சொல்லி அர்த்தம். நாம எது செய்தாலும் ஓகே, அவர்கள் ஒரு சிலர் சும்மா சொல்லுங்க, அதை குறித்து நான் பேசவில்லை. ஆனால் நம்முடைய வாழ்வுக்கு சொல்லி ஒரு இது இருக்கிறது. எப்படி நாம் வாழ வேண்டும், எப்படி சபையில் நாம் இருக்க வேண்டும், எப்படி நாம் சமுதாயத்தில் இருக்க வேண்டும், எப்படி நாம் வீடுகளில் இருக்க வேண்டும் என்பதிலே நமக்கு ஒரு இது இருக்கிறது, ஒரு காரியம் இருக்கிறது. எல்லாம் ஏதோ நினைத்த மாதிரி வாழ்ந்து விட்டு நாம் பரலோகம் சென்று விட முடியாது. ஹல்லேலூயா. ஆகையினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இயேசுவுக்கு முன்பாக சாட்சி உள்ளவர்களாக மாத்திரமல்ல, சபையிலும் சாட்சி நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டும். நீங்கள் என்னை குறித்தும், நான் உங்களை குறித்தும்
சாட்சி சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒரு சிலர் என்ன அதெல்லாம் சிந்திப்பதே கிடையாது. மற்றவர்கள் ஒன்று சொல்லிவிட்டால் அது அவர்களுக்கு எல்லாம் நமக்குத்தான் புரியும் சொல்லி நினைப்பதுண்டு. ஒருவர் ஒன்று சொல்லிவிட்டால் இப்படி இல்லை, இது நல்லதல்ல, இப்படி செய்யாதீங்கன்னு சொன்னா நாம் என்ன நினைக்கிறோம், இவர்களுக்கு ஒன்றும் தெரியாது எனக்குத்தான் தெரியும். பிரியமானவர்களே, சாட்சி நிறைந்த வாழ்வு உங்களுக்கு தெரியுமா? ஊழியர்களுக்குன்னு சொல்லி தனிப்பட்ட சாட்சியை குறித்து வேதம் சொல்லுகிறது, போதிக்கிறது, பிரசங்கிக்கிறது. நான் அதை குறித்து ஒரு ஒன்னொரு தடவை பிரசங்க விரும்புகிறேன். ஊழியர்கள், பிரியமானவர்களே, சபையில இருக்கிற எல்லாரும் ஊழியர்கள் என்ற பெயரை எடுத்துவிட முடியாது. அதற்கெல்லாம் வேதத்தில் சில காரணங்கள் காரியங்கள் இருக்கிறது. அதை குறித்து நான் பெண்ணுக்கு பிறகு பேசுகிறேன். இப்பொழுது பேச வந்தது என்னவெனில், பொதுவாக நான் பேசுகிறேன், நாம் சபையிலே மற்றவர்களுக்கு எல்லாத்தால் ஒருவருக்கொருவர் முன்மாதிரியாக வெளிச்சம் நிறைந்த வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். சரி, நான் இன்னும் ஒரு விதத்தில் கேட்கிறேன், பின்னுக்கு வசனங்கள் கணக்கு இருந்தால், என்னை குறித்து மற்றவர்கள் சொல்லத்தக்க 5 நற்குணாதிசயங்கள் உங்கள் பைபிள்லே நீங்கள் வைத்திருக்கிற பேப்பர்லே எழுதுங்க. உன்னை குறித்து 5 குணாதிசயம், மற்றவர்கள் சொல்லத்தக்க 5 நல்ல குணாதிசயங்கள் எழுதுங்கள். நானும் எழுத வேண்டும், நீயும் எழுத வேண்டும், எழுதுங்கள். அதுதான் வாழ்க்கை. ஹலலோய்யா. ஆகையினால பிரியமானவர்களே, ஒரு வெளிச்சம் நிறைந்த வாழ்வு, ஹலலோய்யா, மற்றவர்கள் ஆசீர்வாதம் பெறத்தக்கனவையான ஒரு வாழ்வு நம் வாழ்வுக்கு வேண்டும். இத்தனை வருஷம் போகிறதப்பா, மாற்றமே இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எத்தனை வருஷம் இந்த சபை வாழ்விலே நாங்கள் வாழுகிறோம், மாற்றமே நமக்கு இல்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? தேவாவியானவர்கள் பெற்றவர்கள் சாட்சி நிறைந்திருப்பார்கள். ஆகினால பெரியமான தேவன் பிள்ளைகளே, இதை குறித்து கவனம் உள்ளவர்களாக இருங்கள். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு காரியம் பாப்பமா, இன்னும் அப்போஸ்தலர் 4 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அருமையான ஒரு சம்பவம் இங்கே இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 33 வாசிங்க சிஸ்டர், சீக்கிரம் வாசிங்க.
கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. சீப்ரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலனாலே ஆறுதலின் மகன் என்றும் அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறு பெயர் பெற்றவனுமாகிய யோசே என்பவனும் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான்.
5 அதிகாரத்திலே இப்படி ஒரு சம்பவம் நடப்பதற்கு மிக முக்கிய காரணம் வந்து பர்னபா. அவர்தான் பார்த்தாங்க பாருங்க, என்ன பார்த்தாங்க தெரியுமா? அதுக்கு மேலுள்ளவர்கள் அப்போஸ்தலர்கள் வல்லமையான பிரசங்கம் பண்ணினார்கள். எல்லாரும் தங்களுக்குரியவர்கள் எல்லாம் விட்டுக் கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்த அதை பார்த்த யாரு? அனனியா சப்பிரார்கள். தாங்களும் செய்தார்கள். இது 5 அதிகாரத்தின் ஆரம்பம். நான் பேசுவது மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்னபாவை குறித்து பேசப்படுகிறது. பர்னபாவை குறித்து, பர்னபாவை அநேக இடங்களிலே நாம் பார்க்க முடியாது. பரிசுத்த வேதாகமத்திலே பர்னபாவை நாம் அநேக இடத்திலே பார்க்க முடியாது. கொஞ்ச இடத்திலே தான் அவருடைய பெயர்கள் வருகிறது. அதை குறித்து கொஞ்சம் இன்றைக்கு பார்க்கலாம். அங்கே என்ன சொல்லப்படுகிறது? அப்போஸ்தலர் அந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர், 36 வாசிங்க.
சீப்ரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்ற அர்த்தம்.
அப்போஸ்தலர்களாலே ஆறுதலின் மகன் என்று அழைக்கப்படுகிற ஒரு ஊழியக்காரன் அன்றைக்கு இருந்திருக்கான். யாரு? பர்னபா என்ற ஒரு மகன். அப்போஸ்தலர்களாலே அன்றைக்கு இருந்த ஊழியக்காரர்கள் மேலே வல்லமையாக பிரசங்கம் பண்ணினார்களே அந்த ஊழியக்காரர்கள், அவர்களினாலே ஆறுதலின் மகன் என்று சொல்லப்படுகிற ஒரு ஊழியக்காரன் அந்த இடத்துல இருந்திருக்கிறார். இவைகள் யாரு? அப்போஸ்தலர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள். அப்போஸ்தலன் அல்ல, அப்போஸ்தலர்கள் எல்லாரும் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். ஆகையினாலே இவருடைய அந்த ஆறுதலின் ஊழியம் என்பது அப்போஸ்தலர்களுக்குள்ளே பெரிய இடத்தை பிடித்திருக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இப்படிப்பட்ட ஒரு சாட்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை பிரியமானவர்களை வாழுவதற்கு நம்மளை மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. ஆகையினால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பர்னபாவை போன்ற ஒரு நற்குணசாலியாக, ஹல்லேலூயா, மற்றவருடைய பாரங்களை சிந்திக்கத்தக்க ஒரு மனிதனாக வாழ்ந்தால் நலமாக இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, மற்றவருடைய பிரச்சனைகள் அல்லாவிட்டால் பாரங்கள் அல்லாவிட்டால் காயங்களை நாம் நம்முடைய காரியமாக சிந்தித்தால் மாத்திரம்தான் அங்கே ஆறுதல் உண்டாகும். இல்லையெனில் அங்கே கீறல்கள் தான் உண்டாகும். நன்றி விளங்கிக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. ஆகையினால இந்த மனிதனை குறித்து அப்போஸ்தலர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள். அப்போஸ்தல நடவடிக்கைகள் எழுப்புவதின் காலம், சபைகள் வல்லமையாக கட்டப்பட்ட நாட்கள், அற்புதங்கள் நடந்த நாட்கள், தேவனுடைய நாமத்திலே அதிசயங்கள் நடந்த நாட்கள். அந்த நாட்கள் ஒரு ஊழியக்காரன் இருந்தான். அவனுக்கு சுவிசேஷன் என்று அழைக்கப்படவில்லை. அவன் ஒரு அற்புதத்தை செய்கிறான் என்று சொல்லி அழைக்கப்படவில்லை. பர்ணபா குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்கினான் என்று சொல்லி அழைக்கப்படவில்லை. பர்ணபா அங்கே போய் ஏதோ செய்தான் என்று சொல்லி அங்கே அழைக்கப்படவில்லை. என்ன சொல்லப்படுது? அவன் ஆறுதலின் மகன். அதை குறித்து யார் சொல்லுகிறார்கள்? அப்போஸ்தலர்கள். நான் நம்புகிறேன் என்னவெனில், இந்த ஊழியக்காரர்களுக்கு அநேக கவலைகள் இருக்கும், அநேக பிரச்சனைகள் இருக்கும், அநேக காயங்கள் இருக்கும். ஒருவேளை இந்த பர்ணபா அந்த ஊழியருடைய இருதத்தை அறிந்து புரிந்து அவனை ஆறுதல் படுத்தினானோ எனக்கு தெரியாது. நான் கொமனா பேசுறேன், எல்லாரையும் குறித்து பேசுறேன். அவன் ஆறுதல் படுத்தினானோ எனக்கு தெரியாது. ஆனா எல்லா அப்போஸ்தலர்களும் வந்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? இவன் ஆறுதலின் மகனப்பா. ஹல்லேலூயா. இவன் ஒரு தீர்க்கதரிசி அல்ல, இவன் ஒரு போதகர் அல்ல, இவன் யார்? ஒரு ஆறுதலின் மகன். எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிரயோசனமாக இருந்தான். எங்க ஊழியத்துக்கு இவன் மிக ஆறுதலாக இருந்தான். எங்க ஊழியத்தின் ஓட்டங்களுக்கு இவன் மிகவும் ஒரு ஆறுதலான ஒரு ஒரு பாத்திரமாக நம் வாழ்விலே விளங்கினான். அதனால இவன் யார்? இவன் ஒரு ஆறுதலின் மகன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களோடு இந்த பாருங்க, ஒரு செய்தி கொடுக்கிற பொழுது ஏதோ உங்களை கழுத்துல பிடித்து வைத்திருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒரு பிரசங்கம் பண்ணுவதில்லை. கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். நாம் இதுவரைக்கும் எத்தனை பெயரை ஆறுதல் படுத்தி இருக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும். அதே வேளையிலே நம்முடைய சபையிலே எத்தனை பேர் என்னை ஆறுதல் படுத்தினார்கள் என்பதையும் நாம் யோசிக்க வேண்டும். ரெண்டும் முக்கியமானது. அப்பதான் நமக்கு தெரியும், அடுத்த முறை ஒரு பிரச்சனை இருக்கிற பொழுது, ஒரு சஞ்சரம் இருக்கிற பொழுது இந்த நபரோடு பேசினார் அவர்கள் என்னை ஆறுதல் படுத்துவார்கள், என் காயங்களை அவங்க கட்டுவாங்க. இப்படி பேசுறதுக்கு அதிக படித்தவர்கள் என்ன தெரியுமா சொல்றார்? கத்தரன் காயத்தை கட்டுவார், கத்தரனை தேட்டி விடுவார். அப்படின்னா பர்ணபா இங்க தேவையே இல்லையே. அந்த காலத்திலே கத்தருடைய ஆவியானவர் வல்லமையாக இறங்கின நாட்கள் அல்லவா? இப்படிப்பட்ட ஊழிய பாத்திரம் அங்கே எதற்கு? அதிக படித்தவர்கள் பேசுவது, கண்ணை மூடிக்கொண்டு பேசுவார். என்ன பேசுவார்? கத்தரனை ஆறுதல் படுத்துவார். அநேகர் ஆறுதல் படுத்தித்தான் அநேக காயங்கள் இன்னும் ஆழ்பமாக இருக்கிறது என்பதை மறந்து விடாதீங்க. ஆகையினால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பர்ணபான்ற மனுஷனை குறித்து பிரத்யட்சமான ஒரு ஊழியம். இப்படிப்பட்ட ஊழியத்தை நாங்கள் வேற இடத்துல பார்க்க முடியாது. ஆண்டவர் இப்படிப்பட்ட ஊழியத்தை குறித்து எழுதவும் இல்லை. ஆறுதலின் ஊழியம், மற்றவர்களை ஆறுதல் படுத்துகிறது ஒரு ஊழியம். பர்ணபா செய்த ஊழியத்தை வேற எங்கேயும் பார்க்க முடியாது. ஆனால் இந்த இடத்துல கொண்டு வந்து நல்ல அப்போஸ்தலர்கள் எழுதி வைத்து விட்டார்கள். ஆண்டவருக்கு சோத்திரம். ஹல்லேலூயா. இந்த ஆறுதலின் ஊழியத்திற்கு அழைப்பு தேவையில்லை. நன்றி புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தை செய்வதற்கு அழைப்பு தேவையில்லை. வழங்குறதா? அதனால இதை எல்லாரும் செய்ய முடியும். ஆனால் செய்ய தெரியாட்டிக்கு செய்யாதிருங்க. அதையும் நான் சொல்லிவிடுகிறேன். இந்த ஊழியம் முக்கியமான ஊழியம். ஆறுதல் படுத்துவது என்பது அந்த மனிதன் திரும்ப எழும்புவதற்கு பாத்திரமாகும். அந்த மனுஷி திரும்ப எழும்புவதற்கும், திரும்ப தன் வேலைகளை செய்வதற்கும், திரும்ப தன் ஓட்டங்களை ஓடுவதற்கும், அப்போஸ்தலர்கள் தங்கள் வேலைகளை திரும்ப செய்வதற்கும் மிக முக்கியமான ஒரு பாத்திரம் இந்த ஆறுதலின் ஊழியம். ஆகையினாலே நான் என்ன சொல்லுகிறேன் எனில், இதுவரைக்கும் நாங்கள் எத்தனை பேரை ஆறுதல் படுத்தி இருக்கிறோம்? ஆறுதல் எண்ணெய் பூசி இருக்கிறோம். எண்ணெய் பூசுவது, காயங்களுக்கு எண்ணெய் பூசுவது, உடனே பாட்டை எடுத்து படிப்பதல்ல. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்களால் மற்றவர்கள் ஆறுதல் படுத்தப்பட்டார்களா என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். சில பேரை ஆறுதல் படுத்த போய் வில்லங்கத்தில் முடிந்ததும் உண்டு. நல்லதுன்னு பேச போய் பிரச்சனையில போனதும் உண்டு. அது அந்த ஊழியத்துக்குரிய சோதனை. அப்படி வைத்துக் கொள்ளுங்க. அது அந்த ஊழியத்துக்குரிய ஒரு ஒரு நெகட்டிவான சைட் என்று வைத்துக் கொள்ளுங்க. என்ன, நான் நல்ல ஒரு போய் பிரதர் பயப்படாதீங்க, கத்தரங்களை பார்ப்பார், கத்தரங்களை நடத்துவார்னா ஏதாவது அவங்க ஏற்க தப்பா சொல்லி விடுவார்கள். ஆனா நாம சொல்ல போனது ஏதோ, நினைத்தது ஏதோ, நாங்கள் சிந்தித்த விதம் ஏதோ, ஆனால் அவர்கள் அதை மாறி நினைத்த அது அந்த ஊழியத்தின் மறுபக்கம். சரியா? ஆகையினாலே என்னுடைய கேள்வி என்னவெனில், இதுவரைக்கும் எங்களால் எத்தனை பெயர் ஆட்டப்பட்டார்கள், கட்டப்பட்டார்கள், தேட்டப்பட்டார்கள் என்பதை சிந்திக்க வேண்டும். இதுக்கு பெயர் வளர்ச்சி. சிந்திக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். ஆண்டவரே, ஓம் ஆண்டவரே, ஓம் ஆண்டவரே, ஓம் ஆண்டவரே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள்ளே நான் சொல்லுகிறது என்னவெனில், ஒருவரை ஒருவர் தேற்றுவதும் ஆட்டுவதும் ஒரு விதமான ஊழியத்தின் பகுதி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதை செய்யுங்கள், அதை செய்யுங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் ஒரு பக்கத்தில், எங்களால் காயப்பட்டவர்களை விட எங்களால் தேற்றப்படுகிறவர்கள் அநேகராக இருந்தால் சபை உன்னதமான நிலைமைக்கு மாறிவிடும், சபை உன்னதமான நிலைமைக்கு போய்விடும். விளங்குறதா? ஹல்லேலூயா. ஆகையினால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பர்ணபாவை போல ஒரு ஆறுதல் படுத்துகிறவர்களாய், ஹல்லேலூயா, தேற்றுகிறவர்களாய், ஹல்லேலூயா மாறுகின்ற பொழுது நம்முடைய வாழ்விலேயே பெரிய மாற்றத்தை நாம் காணலாம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இப்பொழுது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இன்னும் ஒரு ஒரு முக்கியமான காரியத்துக்களை போய் உள்ள சில காரியங்களை தவிர்த்து நான் போக விரும்புகிறேன். மூன்று ஜோபான் முதலாவது அதிகாரத்துக்கு வாருங்கள். மூன்று ஜோபான் முதலாவது அதிகாரத்துக்கு நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். முதல் வசனத்தில் இருந்து வாசிங்க.
மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாக, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். சகோதரர் வந்து நீ சத்தியத்திலே நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன்.
அந்த மூன்று வசனத்தை திருப்பி வாசிங்க.
மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். சகோதரர் வந்து நீ சத்தியத்திலே நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன்.
அப்போஸ்தலனாகிய பவுல் காயுவுக்கு எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் தெரியுமா? சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷம் அடைந்தேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனங்களை நாம் வாசிப்பதில்லையா? இதை குறித்து நாம் சிந்திப்பதில்லையா? இதை குறித்து நாம் யோசிப்பதில்லையா? இதை நம் வாழ்விலே பயன்படுத்துவதற்கு நாம் முயற்சி பண்ணுவதில்லையா? என்ன சொல்லுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல்? நீ உண்மையாக இருக்கிறாய், நீ சத்தியத்தின்படி வாழுகிறாய் என்ற பொழுது அவர் அவர்களை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். நான் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன், உன்னை குறித்து எனக்கு வந்து சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? நீ உண்மை உள்ளவன் என்று சொன்னார்கள், நீ சத்தியத்தின்படி வாழுகிறாய் என்று சொன்னார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் கேட்கிறேன், நாம் இன்றைக்கு எவ்வளவுக்கு கர்த்தருடைய வசனத்தின்படி வார்த்தையின்படி நாங்கள் வாழுகிறோம்? எவ்வளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது? எவ்வளவுக்கு நம்முடைய வாழ்விலே உண்மை இருக்கிறது? இங்க ரெண்டையும் குறிக்கிறார், உண்மையும் சத்தியமும். உண்மையும் சத்தியமும், சத்தியம் என்பது உண்மை, உண்மை என்பது சத்தியம், அது வேறு. ஆனால் உண்மையுள்ள வாழ்வு என்பது என்னும் உண்டு. இது எவ்வளவுக்கு நம் வாழ்வில் இருக்கிறது? அப்போஸ்தலனாகிய பவுல் காயுவை குறித்து சொல்லுகிற, நீ உண்மை உள்ளவனாய், சத்தியம் உள்ளவனாய், நேர்மை உள்ளவனாய், கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கிறவனாய் வாழுகிறதை குறித்து நான் கேள்விப்பட்ட பொழுது எனக்கு சந்தோஷமோ சந்தோஷம். அப்பா, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன ஒரு கேள்வி கேட்கவா? மற்றவர்கள் கர்த்தருக்குள்ளே சத்தியத்தின்படி வாழுகிறதை குறித்து நம்முடைய இருதயம் எவ்வளவுக்கு மகிழ்கிறது? கொஞ்சம் சிந்தியுங்கள். என்னோடு கூட மற்றவர்கள் சத்தியத்தின்படி வாழுகிற பொழுது நம்முடைய இருதயம் எவ்வளவுக்கு சந்தோஷம் அடைகிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இவன் ஊழியக்காரன், இவர் ஒரு தகப்ப, இவன் அநேக ஊழியத்தை கட்டி எழுப்பி வந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கேளு, உன்னுடைய வாழ்க்கை குறித்து நான் சந்தோஷம் அடைகிறேன், நான் மகிழுகிறேன். ஏன் தெரியுமா? நீ சத்தியத்தின்படி நடக்கிறாய். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு ஒன்று சொல்லவா, எந்த மனிதன் சத்தியத்தின்படி நடந்தாலும் கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுங்க. சில வேளை எங்களை விட நன்றாக நடக்கிறவர்கள் இருக்கிறார்கள், அது உங்களுக்கு தெரியுமா? ஒருபோதும் நினைத்து விடாதீர்கள், உங்களை விட ஒருவனும் நல்லாக நடப்பதில்லை என்று சொல்லி அது உங்களை நீங்கள் ஏமாத்துகிறவர்களாக இருப்பீர்கள். யூடியூப்ல ஒரு போதகர் ஒரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார், நான் பார்த்தேன், கேட்டேன். அவர் என்ன சொல்றார்? ஒரு ஊழியக்காரன், ஒரு போதகர் அவருடைய வீட்டுல வந்து தங்கினாரா, தங்கினாரா, தங்கி விட்டு காலையில எழும்பி அந்த போதகர் ஜபம் பண்ணுகிறார். என்ன ஜபம் பண்ணுகிறார்? ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும், என் தவறுகளை மன்னியும், ஆண்டவரே, என் குற்றங்களை மன்னியும் என்று சொல்லி அவர் ஜெபம் பண்ணுகிறார். இந்த போதகர் அந்த பிரசங்கத்தை, அந்த போதனையை கேட்டுவிட்டு, அந்த ஜெபத்தை கேட்டுவிட்டு அந்த போதகர் போன உடனே சொன்னாராம், இந்தியா தேசத்தில் இப்படிப்பட்ட பழக்கம் இருக்கிறது இல்லையா, அந்த தண்ணி ஊத்தி கழுவுவார்கள், அதாவது ஊத்தியாவிட வந்திருந்தவர்கள் அல்லாவிட்டால் யாராவது வந்து விட்டால், அதை அது அவருடைய நாட்டில் ஒரு பழக்கம் இருக்கிறது, எல்லா இடத்திலும் இருக்க தெரியல இருக்கிறது. அந்த போதகர் சொன்னாராம், அந்த இடத்தை தண்ணியை ஊற்றி கழுவு என்று சொல்லி. அப்ப அந்த பிரசங்கம் பண்ணுகிற போதகர் சொல்லுகிறார், என்னில் பாவம் இல்லை என்று நான் சொல்வேனா இருந்தால் என்னை நானே வஞ்சிக்கிறவனா இருப்பேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதப்பா என்று சொல்லி அவர் அதை சிந்தித்து பிரசங்கம் பண்ண தொடங்கினார். பிரியமானவர்களே, ஹலோ லோய்யா. ஆகையினால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சத்தியத்தின்படி, தேவ வார்த்தையின்படி நடக்க வேண்டும். எங்களை விட மற்றவர்கள் சத்தியத்திலே, வசனத்திலே, வார்த்தையிலே, ஆவியிலே, சபத்திலே, ஊழியத்திலே மேற்கொண்டார், அதை நினைத்து சந்தோஷப்பட வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னைக்கு நமக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்மளை விட ஒருவரும் சத்தியத்திலே நடக்க முடியாதுன்னு சொல்லி யாரும் நினைத்து விடக்கூடாது. விளங்குறதா? விளங்குறதா? பிரியமானவர்களே, எங்களை விட வேத வசனத்தின்படி நடக்க ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாம் நினைத்து விடக்கூடாது. ஒருவேளை வேத அறிவு நமக்கு இருக்கலாம், வேத வசனத்தினுடைய அறிவு நமக்கு இருக்கலாம், ஹல்லேலூயா, ஆனால் அதன்படி நடக்கிற வாழ்வு என்னை விட எனக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நேர்மையாக இருக்கலாம். அதை பார்த்து சந்தோஷப்படுவதுதான் சரியான ஒரு வளர்ச்சி.
அவன் என்னை விட மேன்மையாக எழும்பினான்,
அவனை பார்த்து சந்தோஷப்படுவது வளர்ச்சி. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறார், என்னவெனில் நீ சத்தியத்திலே நடக்கிறாய், நீ உண்மையாக இருக்கிறாயப்பா, அதை நான் கேள்விப்பட்டேன், அதனால எனக்கு சந்தோஷம், மனமகிழ்ச்சி.
பிரியமானவர்களே,
உங்களை குறித்து மற்றவர்கள் இதுவரைக்கும் நீங்க சிஸ்டர் பிரதர் சத்தியத்தின் படுக்கிற ஒரு சத்தியத்தின்படி வாழுகிற ஒரு மனுஷன் அல்லாவிட்டால் நீங்கள் வாழ முயற்சி பண்ணுகிற ஒரு மனுஷன், நான் அநேக தடவைகளை உங்களை கவனித்திருக்கிறேன். நீங்க வசனத்தை விட்டு வெளியே போவதில்லை, அல்லாவிட்டால் வசனத்தையே தேடி பார்ப்பீர்கள் என்று சொல்லி சிந்திக்கிற அளவுக்கு, யோசிக்கிற அளவுக்கு, மற்றவர்கள் எங்களை கவனிக்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருப்பதில்லை,
இருப்பதில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஒரு பிரச்சனை என்று வையுங்க, சண்டை என்று வைங்க, உடனே சிந்திப்பது என்ன தெரியுமா, நம் மாம்சத்தின் மூலையிலே நான் செய்தது சரி, நான் பேசியது சரி, நான் நடந்து கொண்டது சரி, நான் சொன்னது சரி என்று சொல்லி முதலாவது வேலை செய்வது நம்முடைய மாம்சம் என்பதை எத்தனை பேர் நீங்கள் மறுக்கிறீர்கள். ஆனால் வேதத்தில் வளர்ந்தவர்கள், தேவ ஆவியை நிறைந்தவர்கள் முயற்சி பண்ண வேண்டியது என்னவெனில்
வசனம் என்ன சொல்லுகிறது, வேதம் நமக்கு என்னத்தை போதிக்கிறது, நானும் சரி நீங்களும் சரிப்பா, ஆண்டவரே என்ன நீர், எப்படி இது என்ன, நான் ஒருபோதும், அதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கிற பொழுது வசனத்தை தேடுவதை விட பிரச்சனையிலே பேச வேண்டியதெல்லாம் பேசி முடித்ததின் பிற்பாடு வெட்டில இருந்து வசனத்தை தட்டுகிற பொழுது ஏராளமான வசனம் வரும். அப்பதான் நான் என்ன சொல்றேன், முதல்ல தேடுங்கள் என்றேன், முதல்ல வசனத்தை தேடுங்கள் என்றேன், முதலாவது வசனத்தை தேடுங்க என்றேன், எல்லாம் முடிந்ததுக்கு பிற்பாடு பேசி வசனத்தை தேடி அது முடிந்த கதை. அதை ஒட்ட நினைச்சாலும் ஒட்ட முடியாது, காலகாலமா ஒட்டுறோம், ஒட்டுதே இல்லை, விளங்குறதா. ஆகையினாலே வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் முதல்ல யோசிக்க வேண்டும். ஆனால் முதல்ல நாம் செய்வது என்ன தெரியுமா, இல்லை நான் சொன்னதுதான் சரி, நான் பேசியதுதான் சரி, நான் செய்தது அவங்க போல, முதலாவது நம்முடைய மாம்சம் தான் கிரியை செய்கிறது என்பதை இல்லை என்று எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும். இராமுழத்திலும் ஜபம் பண்ணிட்டு வந்தாலும் முடிய காலமும் அதே பிரச்சனை தான். நேற்று முழுக்கல ஜெபம் பண்ணிட்டு இன்றைக்கு வந்தாலும் ஏதாவது முதல்ல நான் தான் சரி, நான் சொன்னதுதான் சரி, நான் பேசியதுதான் சரி என்பதே, ஆண்டவரே ஆண்டவரே வசனத்தின்படி இப்படி ஆண்டவரே சரி, ஆண்டவரே என்னை ஒடுக்கிக் கொள்ளுகிறேன், என்னை கட்டுப்படுத்திக் கொள்ளுகிறேன், என்னை அடக்கிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி சிந்திப்பவர்கள் இல்ல. எனக்கு என்ன மட்டும் பிடிச்சது என்ன தெரியுமா, சிஸ்டர் ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க, நான் மேல் வசனத்தை வாசிங்க, எட்டாவது வசனம்,
ஆகையால் நான் சத்தியத்திற்கு உடன்வேளையாட்களா இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்துக் கொள்ள கடனாளிகளாய் இருக்கிறோம்.
அப்படிப்பட்டவர்களை சேர்த்துக் கொள்வதற்கு கடனாளிகளாய் இருக்கிறோம் சொல்லி சபைக்கு எழுதுகிற பொழுது சபை ஏற்றுக்கொள்ளவில்லையா, அது அடுத்த பிரச்சனை. இப்ப பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிங்க, அது அடுத்த பகுதி இருக்கிறது, வாசிங்க.
தெமேத்ரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல்,
தெமேத்ரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றவனும் அல்லாமல்,
சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன்,
சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன்,
நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம்,
நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம்,
எங்கள் சாட்சி மெய் என்று அறிவீர்கள்,
எங்கள் சாட்சி மெய் என்று நீங்கள் அறிவீர்கள். பொய் சாட்சி சொல்லாதீங்க, விளங்குறதா, பொய் சாட்சி சொல்லாதீங்க. சில பேர் நாங்கள் பழகிற அந்த அன்பின் நிமித்தம் சில பிள்ளைகளையும் சரி என்று பேசுவார்கள், அது எவ்வளவு பெரிய பாரதூரம் என்பது பழையாட்டிலே நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, பொச்சாட்சி சொல்லக்கூடாது. என்னோட எவ்வளவு பேர் எவ்வளவு நல்லாக இருக்கட்டும், எவ்வளவு எவ்வளவு பேர் நன்றாக பேசிட்டு, எவ்வளவு நல்ல ஐக்கியத்தில் இருக்கட்டும், ஆனால் மறைப்பதற்கு என்று சொல்லி நான் பொய்ச்சாட்சி சொல்லிவிடக் கூடாது. அது நீ சத்தியத்தில் வாழ்வது அல்ல அர்த்தம், நீ உலகத்தோடு வாழ்வதற்கு சரி. நன்றி விளங்கிக் கொள்ளுங்கள். பிரியமான திமத்ரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றிருக்கிறோம். நான் இதை வாசித்த பொழுது கேட்டேன், ஒரு சிலர் சொல்லுவார்கள் எல்லாருக்கும் பிரியமான மாதிரி இருக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லுவார்கள். நான் அதை சிந்தனைக்கு நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன், என் வாழ்வின் நடைமுறையிலே அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனால் இந்த வசனத்தின்படி தீமத்ரி எல்லாராலும் நற்சாட்சி பெற்றிருக்கிறான், எல்லாராலும் வழங்குறதா. அதேமாதிரி சாமுவேலை குறித்து தேவனுக்கும் மனிதர்களுக்கும் பிரியமுள்ளவனாக வாழ்ந்தான். பிரியமானவர்களே, நாம் ஒரு சில காரியங்களை வைத்து நம் வாழ்விலே நடக்கிறதை சரிப்படுத்தக்கூடாது, வழங்குறதா. பழைய ஏற்பாட்டிலே ஒரு மனிதனுக்கு விரோதமாக ரெண்டு மனிதர்கள் பேசினார்கள் என்பதனாலே நாம் சொல்ல முடியாது, இங்க இருந்தவர்கள் நாலு பேர் என்னை பேசுகிறார்கள், என்னை திட்டுகிறார்கள் என்று சொல்லி நாம் பேசி அதை சரிப்படுத்த முடியாது. ஆனால் அநேகர் அதை செய்கிறார்கள். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்ல, தீமத்திரு எல்லாராலும், புதிய ஏற்பாட்டில நாம வாழுகிற காலத்துல, கிருபையின் காலத்துல எல்லாராலும் அவன் நற்சாட்சி பெற்றவர்கள், அவர்து மாத்திரமல்ல நாங்களும் அதை குறித்து சொல்லுகிறோம். ஆறு, அப்போஸ்தலர்கள் ஊழியர்கள். பிரிவார தேவனுடைய பிள்ளைகளே, இது குறித்து ஒரு தடவை பேசி இருக்கிறோம். என்னவெனில் உங்கள் சபையிலே உங்கள் ஊழியர்களாலே நீங்கள் நற்சாட்சி பெற வேண்டும். நீங்கள் நீங்கள் இருக்கிற சபையிலே உங்கள் ஊழியர்களாலே நற்சாட்சி பெற வேண்டும். சத்தியத்தில் நடவுங்கள், வேத வசனத்தில் நிற்க முயற்சி பண்ணுங்கள். சிலவற்றை தாங்கிக் கொள்ளுங்கள், சிலவற்றை ஏற்றுக் கொள்ளுங்கள், சிலவற்றை சகித்துக் கொள்ளுங்கள், சிலவற்றை விட்டு விடுங்கள். ஏனெனில் திவத்திரை எல்லாராலும் நற்சாட்சி பெற்றுவதும் அல்லாமல் சத்தியத்தினாலும் நற்சாட்சி பெற்றவன் நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய்யன்றி அறிவீர்கள். ரொம்ப பிடிச்சி எங்க சாட்சி மெய்யான சாட்சி, பொய் சாட்சி கிடையாது. நான் யோசித்தேன் ஏன் இப்படி எழுத வேண்டும், ஒருவேளை அந்த நாட்களில் பொய் சாட்சி இருந்ததோ, ஏன் அவர் எழுத வேண்டும் இப்படி? அப்போ நான் இவ சொல்லிருக்கேன் பாரு, நான் சொல்றேன் ஏன் பர்ணபாவை குறித்து எழுதுகிற பொழுது அப்படி ஒன்றும் எழுதவில்லை. இங்க எழுதுகிற பொழுது நாங்கள் சொல்லுகிற சாட்சி உண்மையான சாட்சி, பொய் சாட்சி கிடையாது, பொய் சாட்சி கிடையாது. ஒண்ணு உங்களுக்கு சொல்லவா, தயவு செய்து கர்த்தருடைய நாமத்திலே பொய் சொல்லாதருங்க, தந்திரமாய் நடந்து கொள்ளாதருங்க, எப்பொழுதும் சத்தியவான்களாய் நடந்து கொள்ள பழகுங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சில வேளைகளிலே நாம் நடக்கிற விதத்திலே நாங்கள் ஞானிகளை போல் நமக்கே தோண்டுவோம். தெரியுமா உங்களுக்கு, எங்க நடத்தையில நாங்களே ஞானிகளை போல தோண்டுவோம். ஆனால் அந்த ஞானம் உடைந்து விழுகிற ஒரு நாட்களை கர்த்தர் நமக்கு அனுமதிப்பார். அன்று நாம் அழுவோம், அன்று நாம் கதறுவோம், அன்று நாம் கண்ணீர் விடுவோம், தூக்கிவிட ஒருவரும் இல்லையே என்று சொல்லி யோசிப்போம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு முன்பாக சொல்லுகிற வார்த்தைகளை கவனியுங்கள். நான் பல தடவை சொல்லுவதுண்டு, ஏதோ ஒரு செய்தி ஒன்று கொடுப்பதிலே ஒன்றுமே அல்ல, இந்த செய்தியிலே எவ்வளவு மாற்றங்கள் நன்மைகள் இருக்கிறது என்பதுதான் முக்கியம். நல்ல செய்திகள் ஏராளமாக இன்றைக்கு சபைக்கு ஒரு ஜூப்டூப் இருக்கிறது. ஜூப்டூப் நான் தவறு என்று சொல்லவில்லை, இன்னைக்கு சபைக்கு ஒரு ஜூப்டூப் இருக்கிறது. ஒரு நாள் உலகம் முழுவதிலும் கொடுக்கப்படுகிற செய்தியுடைய தொகையை மாத்திரம் சிந்திங்க. அப்படியானால் நம்முடைய வாழ்வு தேவ தூதர்களை போல இருக்க வேண்டும். ஆனால் முடியவில்லையே, முடியலையே. இன்னைக்கு நீங்க இன்னைக்கு இரவுக்கு போங்க, வீட்டுல இந்த ஜெர்மன்ல முழு சபைகள்ல இருந்த செய்திகளையும் நாம் கேட்க முடியும். நான் என்ன சொல்லுகிறேன், செய்திகள் நமக்கு மாற்றங்கள் தேவை. மாற்றங்கள் இல்லாத செய்தியை வைத்து நாம் என்ன செய்வது? நாம் இன்றைக்கு காலையில பஸ்ட் தங்கராஜ் ஐயாவர்கள் ஊப்பட்டாளில் பிரசங்கம் பண்ணினார்கள். அந்த செய்தியிலே ஒரு செய்தி இருந்தது. நான் சொன்னதை கவனி, திருப்ப உங்களுக்கு சொல்றேன், செய்திக்குள்ளே ஒரு செய்தி இருக்கு. இந்த செய்தி இன்றைக்கு கொடுக்கிறேன்னு சொன்னா முழு செய்தியும் உனக்கு தான் சொல்லி பேண்ட் பாத்துட்டு இருந்தா உனக்கு வர வசனத்தை நீ விட்டுருவா. கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணு. கடைசி நிமிஷத்துல ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுவார், என்ன சொல்லுவார், என்ன சொல்லுவார், என்ன சொல்லுவார், அதை பிடி. அதுதான் இன்றைக்கு உனக்கு பக்கத்தில் இருக்கிறவனுக்கு போற செய்தி எல்லாத்தையும் தூக்கி பாக்கெட்டுக்கு போட்டுட்டு அதை ஆராய்வது, அதை சிந்திப்பது, மற்றவர்களை குறித்து யோசிப்பது, அதெல்லாம் வேணாம். ஆண்டவரை இன்றைக்கு என்ன சொல்லுகிறேன், நான் சத்தியத்தில் நடக்கலையே ஆண்டவரே, ஆண்டவரை நீர் எனக்கு என்ன சொல்லுகிறேன், நான் உண்மையா இல்லையா ஆண்டவரை என்ன சொல்லுகிறீர் எனக்கு, அதை புடிங்கவா. உங்களுக்கு தெரியுமா, ஒரு செய்தி கேட்கிற பொழுது எனக்கு என்று வருகிற வசனம் எனக்கு நல்லா தெரியும், நல்லா புரிஞ்சுக்கணும் எனக்கு நல்லா. அதுக்குத்தான் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரே ஒழிய அவர் உள்ளுக்கு இருந்து வேடிக்கை பார்ப்பதற்கு இல்ல. என்ன பேசு, உனக்கு எது, உனக்கு எது? நமக்கு வசனம் ஆயிரம் வசனம் வாசிக்கப்படும் ஒரு பிரசங்கத்துல, ஆனா எனக்கு என்று ஒரு வசனம் வரணும் அங்க. அதுக்குத்தான் நான் வெயிட் பண்றேன், அதுக்குத்தான் நான் காத்துட்டு இருக்கிறேன், அதுக்குத்தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆண்டவரே சொல்லி. கடைசி 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 சில வேளைகள்ல செய்தி நான் கேட்கறது, என்ன ஆண்டவரு இன்னைக்கு செய்தியே ஒன்றையும் காணலையே, என்ன கடைசி நிமிஷம் அது சொல்லி அதை யோசித்ததின் பிற்பாடு ஒரு வசனம் ஒன்று வரும், அது உன் இருதயத்தில் வேலை செய்ய ஆரம்பிக்கும், அது உன் சிந்தனையை யோசிக்க பண்ணும். அதுதான் உனக்குரியதை புடித்துக்கொள். ஆகிய நாளை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, திமேத்ரியு எல்லாராலும் நான் சாட்சி பெற்றவன். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்பொழுதும் நம்முடைய வாழ்விலே நடக்கிற மைனஸை சரிப்படுத்துவதற்கு வேதத்துல எவனவனெல்லாம் அப்படி நடந்திருக்கிறானோ அதை தூக்கி வைத்து அதை பேசுவதுண்டு, அதை பேசுவதுண்டு. வணங்கிச்சுதா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எலியாவை போல வல்லமை செய்ய, வல்லமையாக அற்புதங்களை செய்ய நம்மளால முடிகிறது இல்ல. ஆனா எலியாவின் சோர்வை குறித்து நாம் எடுத்து வைத்து நன்றாக பேசுவோம், ஆசதீர பேசுவோம், பேசு பேசு பேசி என் சோர்வை சமப்படுத்துவது, என் சோர்வை சமப்படுத்துவது. ஏப்பா எலியா செய்த அந்த வல்லமையிலே அதை சொல்லி உன் வாழ்க்கையை சமப்படுத்தி பார்க்கலாம். எலியா செய்த அற்புதங்களை சொல்லி உன் வாழ்விலே அதை சமப்படுத்தி பார்க்கலாம். ஏன் அது முடியல? எலியாவின் தேவன் எங்கள் தேவன் சொல்றோம் இல்லையா, ஆனா சமப்படுத்த முடியல. ஆகையினாலே நம் வாழ்விலே நமக்கு உரியதை மாத்திரம் எடுத்து அதை சரிப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போகிற வாழ்க்கைக்குள்ள போகாதீங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக தடவைகளே நாம் சொல்லுவதுண்டு, எல்லாருக்கும் முடிய விதத்திலே அன்பு கூற முடியாது. ஆனால் வேதத்தின்படி நாம் எல்லாரையும் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கடினமானது என்பதிலே எந்த விதமான சந்தேகமே கிடையாது. இப்படிப்பட்ட காரியங்கள், எல்லாரையும் மன்னிப்பது, எல்லாரையும் அன்பு கூறுவது, இது கடினமானது இல்லை என்று நான் சொல்லவே இல்லை. ஆனால் அதுதான் வழி என்று வேதம் சொல்லுகிறது. வேற வழி நமக்கும் இல்லை, வேற வழி நமக்கும் கிடையாது. இதுதான் வழி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னான், நான் கிறிஸ்துவில் எப்படி அன்பு கொண்டேன், எப்படி பின்பற்றினேன், எப்படி நடந்து கொண்டேன், எப்படி செய்தேன் என்பதை நீங்களையும் செய்யுங்கள் என்று சொல்லி சொன்னார். அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு நல்லொரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். நல்லொரு வாழ்க்கை என்று அவர் வாழ்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் இதை குறித்து பேசுகிற பொழுது, இதை குறித்து யோசித்த பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வேற விதத்தில் சொன்னேன். சில பேர் தங்களை குறித்து தாங்களே சாட்சி சொல்வதுண்டு. கேட்டிருக்கீங்களா? கேட்கலையா? தங்களை குறித்து தாங்க. ஆனா நான் உங்களுக்கு ஒன்று சொல்லவா, அந்த சாட்சி உண்மையாக இருக்க வேண்டும். சும்மா சொல்லிக்கொண்டு தெரியப்படாது. அப்போஸ்தலனாகிய பவுல் தன் வாழ்வின் முடிவில் என்ன சொல்கிறேன், நான் நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடினேன், என் விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன், எனக்காக தேவன் கிரீடத்தை வைத்திருக்கிறான்னு சொல்லி தன்னுடைய ஊழியத்தை குறித்து அவர் பேசுகிறார். பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்மளை குறித்து சாட்சி கொடுத்தால் அதில் உண்மை இருக்க வேண்டும். கொடுக்க வேணாம்னு நான் சொல்லல பிரதர், நேற்று நான் ஜெபம் பண்ணினேன், ஆண்டவர் சொற்பனத்தில் வந்தா, தரிசனத்தில் வந்தா, எனக்கு இதை சொன்னா, இது வேண்டாண்டி சொன்னா, எனக்கு என்னன்னு தெரியல. எந்த சொப்பனத்திலையும் வந்து ஆண்டவர் சபையிலே இருக்கிறவர்களுக்கு நீ செய்கிறது தவறு என்று சொல்றதே இல்லை, எனக்கு தெரிகிறதும் இல்லை. ஏன் என்று சொல்லு, வந்தா பிரகாசிச்சுட்டு வர்றாரு, வந்தா ஏதோ சொல்லிட்டு போறாரு, ஆனா நீ செய்யறது தப்பப்பா, நீ உன் வழியை மாத்திக்கொள், நீ போகிற வழி நன்றாக இல்லை என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறதே கிடையாது. அதனால ஒரு சிலர் நாம் நினைக்க கூடாது, நாம் கிருபை காலத்தில் இருக்கிறோம், அதனாலே ஆண்டவர் அப்படி பேசுவதில்லை என்று சொல்லி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, சிந்திக்க பேசுகிறேன், கொஞ்சம் சிந்திங்க. ஆண்டவர் வருகிற பொழுதெல்லாம் எல்லாம் நமக்கு நாம செய்கிறது இன்னும் ஆச்சரியம் என்ன தெரியுமா, நாம எதையெல்லாம் செய்கிறோமோ அதையெல்லாம் ஆண்டவர் சரி என்று சொல்லிட்டு போயிருவார். ஆனா ஏசாயா தீர்க்கதரிசிக்கு மாத்திரம் தான் சொன்னார், அசுத்தோதடா இருக்கிறப்பா மாத்திரேன்னு சொல்லி. நமக்கு ஒண்ணுமே ஆண்டவர் சொல்றது இல்ல, நமக்கு செய்கிறது எல்லாவற்றையும் சரி என்று சொல்லிவிட்டு போகிறார். அது இருக்கட்டும். திமேத்திரை எல்லாராலும் நச்சாட்சி பெற்றிருக்கிறான். பிரியமானவர்களே, நேரம் ஓடுகிறது அல்லவா. பிலோமோனுக்கு எழுதி இந்த நிருபத்துக்கு வாரீங்களா, 296 பக்கம். இது எனக்கு வாசிக்க ஒரு விருப்பமாக இருக்கு, அதனால இந்த வாசிச்சுட்டு முடிச்சிடறேன், சீக்கிரமாக பாக்கலாமே. அதுல 1, 2, 3 அந்த வசனங்களை வாசிங்க பார்க்கலாம் சீக்கிரமாக.
கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாய் இருக்கிற பவுலும், சகோதரனாகிய தீமோத்தேயும், எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேலையாளுமாய் இருக்கிற பிலமோனுக்கும், பிரியமுள்ள அப்பியாளுக்கும், எங்கள் உடன் போர் சேவகனாகிய அர்க்கிப்புக்கும், உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக.
இங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் பிலோமோன் என்ற ஊழியக்காரனுக்கும் மற்ற அதுல சேர்ந்திருக்க ஊழியக்காரனுக்கும் ஒரு காரியத்தை, ஒரு கடிதத்தை எழுதுகிறார். ஆச்சரியமாக இருக்கிறது, சமயமாக இருந்தது, வாசிக்கிற பொழுது ஆசையாக இருந்தது. பிரியமானவர்கள், ஆசையான கடிதம் இது, வாசியங்கள் வீட்டிலே போய் அருமையாக இருக்கும். அது அப்படியே இருக்கட்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலோமோனுக்கு, அவனோடு சேர்ந்திருந்த ஊழியக்காரனுக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். என்ன கடிதம் எனில், 10வது வசனத்தை வாசிங்க. என்னவென்றால்,
கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை
மன்றாடுகிறேன்.
முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன்.
எனக்கு ரொம்ப பிடிச்சது, முன்னே அவன் உனக்கும் எனக்கும் பிரயோஜனம் அற்றவன். முன்பாக பிரியமான தேவனுடைய பிள்ளை, நம் வாழ்விலே சில வேலைகள்ல, சில நேரங்களில் பிரயோஜனம் மற்றவர்கள் இருக்கத்தான் செய்கிறார். அவர்கள் நமக்கு என்ன ஒரு பிரயோஜனமும் அல்ல. அதாவது இவர்கள் பேசுறது கர்த்தருடைய ராஜ்யத்துக்குரிய பிரயோஜனத்தை குறித்து, தங்களுடைய வாழ்வுக்குரிய பிரயோஜனத்தை குறித்து பேசவில்லை. இவங்க முன்னுக்கு இந்த நபர் எங்களுக்கு முன்னுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லப்பா, இல்ல. ஒரு காலத்துல அவங்க எப்படி இருந்தாங்களோ, ஒரு காலத்துல என்ன செய்தாங்களோ இல்லையா, இதை நீங்க வாசித்துக் கொண்டு போனீங்கன்னு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அவர் அவர்களை விட்டு விலகி விட்டார். பிலோமோனை குறித்து அவர்கள் விலகினபடினாலே இந்த காரியத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார். என்ன பேசுகிறார், தொடர்ந்து வாசிங்க. அவனை
நான் உம்மிதத்திற்கு
அனுப்புகிறேன்,
என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும்.
எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த வசனம் பாருங்க, அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
அவனை நான் உம்மிதத்திற்கு அனுப்புகிறேன், என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும்.
இந்த மனுஷனை, ஒனேசுவை குறித்து அவர் என்ன சொல்லுகிறார் எனில், என் உள்ளம் போல இருக்கிறான், அவனை நீ ஏற்றுக்கொள்ள மாட்டியா? அப்போஸ்தலனாகிய பவுல் பிலோமோனுக்கு என் உள்ளம் போல இருக்கிறாபா, ஒரு காலத்துல இவன் எனக்கும் பிரயோஜனம் இல்ல, உனக்கும் பிரயோஜனம் இல்ல, ஆனா இப்பொழுது இவன் முக்கியம், இப்பொழுது நம்முடைய ஊழியத்துக்கு இவன் அவசியமானவன், தேவைப்பட்டவன். அதனால என்ன சொல்லுகிறார் தெரியுமா, அவர் என்ன சொல்லுகிறார், அவனை நான் உம்முடத்துக்கு அனுப்புகிறேன், என் உள்ளம் போல இருக்கிறான் அவன். அப்போஸ்தலனாகிய பவுல் உள்ளத்தை குறித்து நாம் எல்லாரும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. அப்படிப்பட்ட ஊழியக்காரனை நாம் அப்போஸ்தலனுடைய புதிய பாட்டிலே நாம் காணவும் இல்லை. அந்த மகன் அந்த ஊழியக்காரன் சொல்றான், இவன் யாரு, இவன் வந்து என் உள்ளத்தை போன்றவன், என்னுடைய விருப்பங்கள் எல்லாம் இவன் விருப்பமாக இருக்கிறது, என்னுடைய யோசனை எல்லாம் இவன் யோசனையாக இருக்கிறது, என் சிந்தனை எல்லாம் என் சிந்தனையாக இருக்கிறது, அதனால என்ன செய், இவனை நீ ஏற்றுக்கொள். ஹல்லேலூயா. ஆகையினாலே இந்த ஒனேசிமை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சாட்சி கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார், இவன் முந்திய மாதிரி இல்லை, இவன் ஒரு நல்ல பையனா இருக்கிறான், இவன் ஒரு நல்ல ஊழியக்காரனாக வணையப்பட்டிருக்கிறான், இவனை சேர்த்துக்கொள், இவனை ஏற்றுக்கொள், நான் அதிகாரம் பெற்றவன் தான், நான் உனக்கு கட்டளையிட முடியும், செய் என்று சொல்லி. ஆனா நான் உன்னிடத்துல கெஞ்சி கேட்கிறேன், நான் உன்னிடத்துல பரிந்து பேசுகிறேன். இது பரிந்து பேசுகிற ஊழியம், கெஞ்சி கேட்கிற ஊழியம் என்ன தெரியுமா, ஒருவருக்காக வேண்டி கத்திரா இன்னைக்கு பரிசுத்தாவியானவர் நம்மளுக்காக வேண்டி பரிந்து பேசுகிறாருன்னு சொல்லி 100 தடவை சொல்லுவோம், ஆனா நாங்கள் மற்றவர்களுக்காக வேண்டி பரிந்து பேசுவதே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு, பரிசுத்தாவியானவர் இன்னும் கிடங்காத பெருமூச்சிகளோடு எங்களுக்காக வேண்டி என்ன செய்கிறாரோ, விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார், வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார், 100 தடவை சொல்லி ஜெபத்தில். ஆனா நாங்கள் மற்றவர்களுக்காக வேண்டி இன்னும் ஒரு இடத்திலே நான் பரிந்து பேசுவதே கிடையாது. உனக்கு தான் எனக்கு தான் பேசுறேன்ப்பா. சரி நான் உங்களுக்கு சொல்லவா, கடைசியாக நீங்க ஒரு நபருக்காக வேண்டி இன்னும் ஒரு நபரிடத்திலே போய் பரவாயில்ல அவங்களை மன்னிச்சுங்க, அவங்களை ஏற்றுக்கொள்ளுங்களேன், நாங்க தேவ பிள்ளைகள் அல்லவா, நாங்க ஜெபம் பண்றோம் இல்லையா, தேவனங்களை சமாத்தினாலே மறைக்கணும் இல்லையா, ஏற்றுக்கொள்ளுங்க பரவாயில்ல என்று சொல்லி கடைசியாக பேசிட்டு நாள் எது நேரம் எது நமக்கு தெரியுமா, தெரியுமா. ஆனால் அன்று நாம ஊழியம் செய்கிறோம், நாம தேவ பிரசனத்தை ருசிக்கிறோம், நாம வசனத்தை வாசிக்கிறோம், நாங்க கிறிஸ்தவர்கள்ன்றோம், நாங்கள் வருகிறோம், எல்லாமே நல்லது. இப்ப 17, 18, 19
நீர் என்னை உம்மோட ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும்
ஏற்றுக்கொள்ளும். நானும் நீயும் ஐக்கியம் உள்ளவனா, நானும் நீயும் அன்புள்ளவர்களா, நீ என்ன அன்பு கூறுகிறாயா அப்படி என்று சொல்லி சொன்னா இவனையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல ஒரு தராசுல நல்ல ஒரு புடி பாருங்க, நல்ல ஒரு புடி பாருங்க, அங்கால பவுலை வைத்து விட்டு இங்கால ஒனேசிமை வைத்து விட்டு சொல்லுகிறாரு, என்னை ஏற்றுக்கொண்டா அவனை நீ ஏற்றுக்கொள். அருமையான ஒரு சம்பவம் இல்லையா. ஆகையினால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பழைய பாட்டை குறித்து இன்னைக்கு இதுல கொன்ற கூடான்னு யோசிச்சேன். மோசே என்ன சொன்னா தெரியுமா, என்ன சொன்னா தெரியுமா, இந்த ஜனங்களை நீர் அழிக்கிறேன்னு சொல்லி சொன்னால் என்னுடைய பேரை ஜீவ புஸ்தத்திலிருந்து கிறுக்கி போடும். நல்ல தராசு பாருங்க, நல்ல வெயிட் பாருங்க. ஆண்டவர் அசைய முடியாம நின்றா, ஆண்டவர் அசைய முடியாம நின்றா, ரெண்டு சொன்னா தெரியுமா, இல்ல மோசே உனக்கா வேண்டி அது நல்ல ஒரு அது அதுக்கு வெயிட் உங்களுக்கு தெரியுமா, அவனுடைய வெயிட் என்ன தெரியுமா, ஆண்டவர் மோசே சொல்றாரு என்னை ஜீவ புஸ்தத்திலிருந்து கிறுக்கி போடும் இவர்கள் நீர் அழிச்சிருன்னு சொன்னா அதோட வெயிட் என்ன தெரியுமா, சிந்திக்கிறீங்களா, யோசிக்கிறீங்களா, பயங்கரம் பாருங்க. இங்கே சொல்லுகிறார் எனக்கு அவன் பிரியமான சகோதரனா, அதனால் நீ என்னை உன்னோட ஐக்கியமானவன் என்று எண்ணினார், ஒருமனப்பட்டவன் என்று எண்ணினார். இப்படி நாம யாரோடும் பேசுவது கிடையாது. உண்மையை சொல்லுங்க பாக்கலாம், இந்த சபையில இருக்கிற ஒருவரை போய் நான் சொல்றேன், இங்க பாரு நான் நீ உண்மையாயிருக்கிறோம், நான் நீ ஐக்கியமாயிருக்கிறோம், நான் நீ அன்புள்ளவன், ஆனா நீ என்ன செய், அவரையும் ஏற்றுக்கொள்ளு, அவரையும் ஏற்றுக்கொள்ளு. என்னை ஏற்றுக்கொள்ளு நல்ல ஒரு தராசு பாருங்க. ஆனா மாறாக நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா, பயக்கிறவர்களோடு சேர்ந்து மற்றவர்களை பயக்கிறவர்களாக மாறிக்கொள்கிறோம். தவறானவைகளை பின்பற்றுவதில் நாம் முந்திக்கொள்வதற்கு நல்லவைகளை பின்பற்றுவதில்லை. அடுத்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர்.
18, யாதொரு அநியாயம் செய்ததும் இடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். பவுலாகிய நான் இதை என் சொந்த கையாலே எழுதினேன், நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். நீர் உண்மைத்தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என்று நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லை.
எனக்கு பிடிச்சது என்ன, அவன் உமக்கு யாதொரு அநியாயத்தை செய்திருந்தாலும் நான் மன்னிப்பு. அதுக்கு அடுத்த வசனம், நான் தான் என் கையால இதை எழுதி அனுப்புறேப்பா, வேற ஒருத்தர் எழுதல, நான் தான் எழுதுறேன் உனக்கு, ஏற்றுக்கொள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி பிலோமோன் கேட்க மாட்டான்னு சொல்லி இங்க நான் சொல்ல வரல. ஆனா அவன் ஒரு மரியாதை நிறைந்தவனாய் அவன் பிலோமோனை ஒரு கணத்துக்குள்ள ஒரு பாத்திரமாக பார்த்து, அவன் ஊழியத்திலே உன்னதமானவனாக இருந்தாலும், அவன் ஊழியத்திலே வல்லமை நிறைந்தவனாக இருந்தாலும், அவன் ஊழியத்திலே புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுலை நாங்கள் எங்கே காணவில்லை, என்றாலும் அவன் பிலோமோனுக்கு எழுதுகிற விதம் இருக்கு பாருங்க, ஆச்சரியமானவைகளுக்கு ஆச்சரியம் இல்லையாது. ஆனா நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கனம் பண்ணுவது, பேசுவது, நடத்துவது எல்லாமே டோட்டலா வேறையா இருக்கிறது, வேறையா இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒருவரால் ஒருவர் சாட்சி பெற வேண்டும். சபையில இருக்கிற உங்களை குறித்து மற்றவர்கள் சாட்சி சொல்ல வேண்டும். அது இல்லையெனில் நாம் ஆவிக்குரிய வாழ்விலே தோத்து விடுவோம். தோத்து விடுவோம் பிரியமானவர்களே. கடைசியாக ஒரே ஒரு வசனம் வாசிச்சு நான் முடிக்கிறேன், சம்பவங்கள் இருந்தாலும் நான் முடிச்சிடறேன். என்ன ஒரு தடவை இருந்தா அதை குறித்து பேசலாம். அப்போ சில 11வது அதிகாரம், அதுல ஒரு வசனத்தை நான் முதல்ல பார்க்க நான் மறந்து விட்டேன், அதனால பேச விரும்புகிறேன். அதுல 24, 25, 26 வாசிங்க.
அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கப்பட்ட.
ரெண்டு பேரும் ஒரு வருஷம் செய்த ஊழியத்தில் நடந்த மாற்றம் என்ன தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் சேர்ந்து ஒரு வருஷம் தங்கி இருந்து சபைக்கு உபதேசம் பண்ணுகிறார்கள். என்ன பண்ணினார்கள் தெரியுமா? மற்றவர்கள் எல்லாரும் இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி காணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு உபதேசம் இருந்தது. அருமையான ஒரு சாட்சி, அருமையான ஒரு காரியம் பாருங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து செய்த ஊழியத்துல ஒரு கூட்ட ஜனத்துக்கு சீஷர்கள் என்று பேர் இல்ல, அவர்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஊழியர்கள் என்று சொல்லி பெயர் எடுப்பது நல்லதா அல்லாவிட்டால் கிறிஸ்தவர்கள் சொல்லி பெயர் எடுப்பது நல்லதா? என்ன சொல்லுகிறீர்கள், என்ன யோசிக்கிறீர்கள்? ஊழியத்தின் அழைப்புகள் வரங்களை குறித்து நான் பேசல, அது வேற ஒரு காரியம். ஆனா இங்க ரெண்டு பேர் ஒரு சபையில ஒரு வருஷம் இருந்து பிரசங்கம் பண்றாங்க. பிரசங்கம் பண்ணதில் ஜனங்களுக்குள்ள மாற்றங்கள் நடந்திருக்க வேண்டும், அங்கே இருந்தவர்களுக்குள்ளே மாற்றங்கள் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். பட்டபடியினாலே தான் மற்றவர்கள் பார்த்து என்ன சொல்லுகிறார்கள், இவர்கள் சீசர்கள் அல்ல, இவர்கள் கிறிஸ்தவர்கள். உங்களுக்கும் எனக்கும் ஏறத்தாழ 21 வருஷம் நாங்கள் பிரசங்கம் பண்ணுகிறோம். உங்களுக்கும் எனக்கும் ஏறத்தாழ 21 வருஷம் பிரசங்கம் நடக்கிறது. அவர்கள் தாங்கள் ஊழியக்காரர்கள் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் நான் தான் பரிசுத்தவான்கள் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் எங்களை விட்டால் ஒரு வேத அறிவு இல்லாதவர்கள் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் நாங்கள் தான் ஜபத்தில் பெரியவர்கள் என்று சொல்லுகிறார்கள். பெரியமானவர்களே, ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு காரியம் தான் நீ எடுக்க வேண்டும். என்ன தெரியுமா? நீ கிறிஸ்தவன், நீ கிறிஸ்தவன், கிறிஸ்தவன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு தெரியவில்லை யார் சொன்னார்கள் என்று சொல்லி. இந்தியா தேசத்திலே என்று சொல்லுகிறார்கள், காந்தி தாத்தாவா யாருன்னு சொல்லி நமக்கு தெரியாது. கிறிஸ்துவை எனக்கு பிடிக்கும், ஆனா கிறிஸ்தவர்கள் எனக்கு பிடிக்காது. கிறிஸ்துவை எனக்கு நல்லா பிடிக்கும், அவருடைய உபதேசங்கள் பிடிக்கும். இன்னைக்கு இந்தியாவிலே அநேக வேறு மதத்தாருக்கெல்லாம் கிறிஸ்துவை ரொம்ப பிடிக்கும். கிறிஸ்துவின் நோக்கங்கள், அவருடைய செயல்பாடுகள், அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் சிலர் பப்ளிக்காக பேசுகிறார்கள். இயேசுவின் சுபாவத்தை குறித்து உங்களுக்கு தெரியுமா? வாக்குவாதம் கூட செய்கிறார்கள். ஆனா முக்கியமான தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள், கிறிஸ்துவை எனக்கு தான் பிடிக்கும், ஆனா கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு நான் ஊழியக்காரன் நல்லது, விசுவாசி நல்லது, செபவீரன் நல்லது, பரிசுத்தவான் நல்லது, வசனத்துல நல்ல அறிவு இருக்கிறது நல்லது, நீண்ட கால கிறிஸ்தவன் நல்லது, ஆனா கிறிஸ்தவன் இல்லையே. அது இல்ல, அது எங்க? கிறிஸ்து சக அவன், கிறிஸ்தவன், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள். ஹலலோயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஏன் இதை பிரசங்கம் பண்ணுகிறேன் சொன்னேன், நாம் நமக்குள்ளே மாற்றங்களை உருவாக்க வேண்டும், உண்டாக்க வேண்டும். சபையிலே வாழுவது என்று இப்படியே வாழ்ந்துட்டு போய் உங்களுடைய முடிவு என்ன சொல்லுங்க? இதுதான் உங்கள் நோக்கம், இதுதான் உங்கள் சிந்தனையா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள்ளே நான் சொல்லுகிற வார்த்தை என்னவெனல், ஒருவரால் ஒருவர் சாட்சி பெற்றவர்களாய் வாழுங்க. நல் மனதோடு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஏதோ ஒரு காரியத்தை வைத்து நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண வரவில்லை. நான் சொல்லுகிறதை கேளுங்க, நல் மனதோடு நான் சொல்லுகிறேன். ஆண்டவரே, நான் மற்றவர்களுக்கு முன்பாக உண்மை உள்ளவனாய், உத்தமம் உள்ளவனாய், சத்தியம் உள்ளவனாய் நடக்கிற உதவி செய்யுங்கவா. அந்த வாழ்வு எனக்கு வேண்டும், அது எனக்கு போதாது என்று சொல்லுங்க. அதை விட்டுட்டு பைபிள் இருக்குன்னு சொல்லி நினைத்து ஏதோ வசனத்தை வாசித்து 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 நம்முடைய வாழ்க்கையை ஓட்டி விடாத படிக்கு சத்தியவானா என்னை மாற்றுங்க, சத்தியத்தில் நடக்க எனக்கு உதவி செய்யுங்க, வசனத்தை கவனிக்க எனக்கு உதவி செய்யுங்க, வசனத்தை மதிக்க எனக்கு உதவி செய்யுங்க, வசனத்துக்கு முதலிடம் கொடுக்க எனக்கு உதவி செய்யுங்க, பிள்ளைகளுக்கு உதவுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்கிற பொழுது கர்த்தர் உங்களையும் என்னையும் ஒரு சாட்சி நிறைந்த ஒரு வாழ்வுக்குள்ளே நடத்தி செல்வார். ஆண்டவர் சபைகளை குறித்து கூட சாட்சி சொல்லி இருக்கார், அதெல்லாம் எடுத்திருக்க பார்க்க முடியாது. சபைகளை குறித்து ஒட்டுமொத்தமாக ஆண்டவர் சபைகளை குறித்து சாட்சி சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய சபையை குறித்து தேவன் ஒரு சாட்சி சொல்ல வேண்டுமானால் என்ன சொல்லுவார் என்பதை தேவ பிள்ளைகள் நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாவிட்டால் மற்ற இடங்களில் இருக்கிற ஒரு மற்றொரு சபையார், அல்லாவிட்டால் மற்றொரு ஊழியக்காரன் நம்முடைய சபையை குறித்து சொல்ல வேண்டும்னா என்ன சொல்லுவார்கள், என்ன சாட்சி சொல்லுவார்கள் சொல்லுங்க. அது எதிர்பார்ப்பது தவறல்ல. என்ன சொல்லுவார்கள் உங்களை குறித்து, என்னை குறித்து என்ன சொல்லுவார்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். பெரியமானவர்களே, சாட்சியுள்ள வாழ்வுக்கு பிரயாசப்படுங்க, பிரயாசப்படுங்க, அதை முன்னுக்கு வையுங்கள், அதுக்கென்று ஓடுங்கள், சத்தியத்துக்கு முதலிடம் கொடுங்கள், வசனத்தை மதியுங்கள். முன்னுக்கு ஓடினவர்கள் எப்படி சத்தியத்தில் ஓடினார்களோ அப்படி நாங்களும் ஓடணும் என்று கேளுங்க. ஆகையினாலே நாங்கள் கேட்க போகிறோம், ஆண்டவரே என்னை சாட்சியுள்ள ஒரு மகனாய் மாட்டீங்கப்பா, வீட்டிலே சபையிலே சமுதாயத்திலே நல்லொருத்தனாக என்னை மாட்டீங்க ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிறேன் என்பதை மற்றவர்கள் காண வேண்டும். ஹலலூயா, தேவசமத்தில் எழுந்திருப்போமா? ஹலலூயா, நன்றி ஆண்டவரே. ஹலலூயா, ஹலலூயா, ஹலலூயா.